السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد، وقد قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى تخرج نار من أهل الحجاز تليق أعناق الإبل بسرى، رواه مسلم. அளவற்றார் அல்லாஹ்வின் நகரத்து அன்புடைய இமாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்தது மின்னா சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிரிலும் மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை சுயந்த அஸ்ஹாபுகள், தாபீன்கள், கபர் தாபீன்கள், கியாம உரிமத்தில் பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இத்திகாபுடைய நியத்துடன் வைத்திருக்கும் எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை ஏவியிருக்கின்றானோ, பணிந்திருக்கின்றானோ, அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில், பேணுதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தவிர்த்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ, அந்த விடயங்களை முற்றுமுழுதாக கவிந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய ஒரு காலம் நாலா பக்கங்களும் பிரச்சனைகளும் பிதனாக்களும் குழப்பங்களும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, நாம் அனைவர்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்களுடைய வழிகாட்டிலையும் எடுத்துக்கொண்டவர்கள். எனவே அசாதாரண நிலைகளும் குழப்ப நிலைகளும் பிரச்சனைகளும் உருவாகக்கூடிய நேரம், இந்த பிரச்சனைகள் இந்த குழப்ப நிலைகள் ஏன் உருவாகிறது, ஏன் தோன்றுகிறது என்பதை குர்ஆன் எங்களுக்கு அழகாக வழிகாட்டுகிறது, ஹதீஸும் அதை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஒரு தனி மனிதனுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊருடைய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டினுடைய பிரச்சனையாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் ஏன் தோன்றுகிறது, ஏன் உருவாகிறது என்பதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது குர்ஆனிலே அதை முன்வைக்கக்கூடிய நேரம், குர்ஆன்ல முழு ஆயத்துகளையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எடுக்கவில்லை, மாறாக ஒரு ஆயத்தினுடைய ஒரு பகுதியிலே கியாம நாள் வரைக்கும், அது தனி மனிதனுடைய பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையினுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அனைவர்களுடைய பிரச்சனை ஏன் உருவாகிறது என்பதற்குள்ள காரணத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கூறியிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் உலகத்தில் இந்த பசாதான இந்த குழப்ப நிலைகள் இந்த பிரச்சனைகள் ஏன் உருவாகிறது என்றால், உங்களுடைய கரங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவ செயல்கள், அநாச்சாரங்கள், அநீதிகள் இவைகளின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமைகளை ஏற்படுத்துகிறான் என்ற கருத்தை எல்லாம் எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றான். மேலான கனவான்களே, அன்பான சகோதரர்களே, இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பிரச்சனை ஏன் உருவாகிறது என்பதை குறிப்பது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண நிலைகள், இந்த குழப்பமான நிலைகள்,
இந்த பிரச்சனையான நிலைகள் நீங்க வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களிடம் காணப்படக்கூடிய அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அமல்கள் என்ன, அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய சிபாத்துகள் தன்மைகள் எதுவாக இருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல தவறவில்லை. அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். எந்த சமூகத்திடத்தில் அல்லாஹ்வுடைய இறையச்சம் தக்வா உள்ளவர்களாக, தங்களுக்குள் ஒற்றுமையுடையவர்களாக, ஒருமைப்பாடு உள்ளவர்களாக, அக்கியம் உள்ளவர்களாக, சகோதரத்துவம் உள்ளவர்களாக, தங்களுக்குள் விட்டுக் கொடுக்கக்கூடிய உம்மத்தினர்களாக எப்பொழுது இருப்பார்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வெற்றியையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் அவர்களுக்கு பாதுகாப்பையும் அல்லாஹ் வழங்குவதாக குர்ஆன் மூலமாக எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றான். மேலான கனவான்களை அன்பான சகோதரர்களே, இந்த வகையில் இன்று எங்களது நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய வகுப்புவாத இனவாத குழுவின் மூலமாக பல அச்சுறுத்தல்கள் பல சவால்கள் இன்று ஏற்படுகிறது என்றால், இன்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய எங்களுடைய இஸ்லாமியவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு ஈமானுடன் தக்வாவுடன் பின்னி பிணைந்தவர்களாக, எந்த அளவுக்கு மஸ்ஜிதுடன் பின்னி பிணைந்தவர்களாக, எந்த அளவுக்கு ரப்பனுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் சிந்திப்பது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கனவான்களை அன்பான சகோதரர்களே, இந்த வகையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஏராளமான சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். குர்ஆனிலே சுமாராக 8 ஜுஸுக்களுக்கு மேலாக முன் சென்ற சமூகத்தார்களுடைய அந்த சம்பவங்களை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, இதே போன்றுதான் நாம் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இஸ்லாமிய சமூகங்களுக்கு ஏற்பட்ட அந்த அழிவு நாசகரங்கள், அந்த குழப்பங்கள், அந்த அவர்களுடைய நாடுகள் அந்நியவர்களின் மூலமாக, கிறிஸ்தவர்களின் மூலமாக, மாற்று மதத்தவர்களின் மூலமாக பிடிக்கப்பட்டு இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு பல உயிர் சேதங்கள் ஏற்பட்ட அந்த வரலாற்று பின்னணிகளை பார்க்கக்கூடிய நேரம், அன்று இஸ்லாமிய உலகம் எவ்வாறு இருந்தது என்பதை ஒரு கணம் சிந்திக்கக்கூடிய நேரம், பாவங்கள் இன்று இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவை விட ஒரு மோசமான நிலையில் இஸ்லாமிய சமூகம் அன்று இருந்தது. அந்த சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ்வுடைய சிந்தனை பக்கம் அவர்களை ஈடுபடுத்துவதற்காக அந்த அழிவு நாசகரங்களை ஏற்படுத்திய வரலாறும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக, ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கனவான்களே, அன்பான நேயர்களே, எனவே இஸ்லாமியர்கள் என்பவர்கள் நாம் எங்கு எந்த நாட்டில் எந்த பகுதியில் எந்த கண்டத்தில் வாழ்ந்தாலும் நாம் குர்ஆனுடனும் ஹதீஸுடனும் பண்பாட்டுடனும் நல்ல குணங்களுடனும் நாம் மார்க்கத்தை முன்வைத்து நடக்கக்கூடியவர்கள் என்பது இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் எங்களுக்கு அந்த வரலாற்று சம்பவங்கள் எங்களுக்கு மிக பாடமாகவும் படிப்பினையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வகையில் இந்த நாட்டிலே எங்களுக்கு முன் சென்ற அந்த இஸ்லாமிய பெருமக்கள் இன்றும் நினைவு கூறப்படக்கூடியவர்கள். அவர்கள் அன்று இந்த நாட்டிலே அவர்கள் எங்களுடைய நலவுக்காக, எங்களுடைய பயன்பாடுகளுக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள் இன்றும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிறைந்த அந்த சம்பவங்களை இந்த நாட்டிலே அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். மேலான கனவான்களே, அன்பான நேயர்களே, இன்று இனவாத அந்த கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே இஸ்லாமியவர்கள் நீண்ட காலம் வாழக்கூடிய பூர்வீகமற்றவர்கள் அல்ல. ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இங்கு இஸ்லாமியர்கள் வந்தார்கள் என்ற அந்த வாதத்தையும் அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்துக்கு முன்னாலேயே இந்த நாட்டிலே அரேபியர்கள் அன்றைய காலத்தில் பாரசீக குடாவில் இருந்தும், அதே போன்று ஈரானில் இருந்தும், அரபுலகத்தில் இருந்தும் அன்று இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் அன்று அரேபியர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்பது கிரேக்க ஆசிரியர்கள், ஆங்கில ஆசிரியர்களுடைய நூல்களில் இருந்து எங்களுக்கு மிக தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கப்படுகிறது. மேலான கனவான்களே, அன்பான நேயர்களே, அந்த வகையில் உலக பூகோள வரைபடத்தை வரைந்த குலமி என்று சொல்லக்கூடியவர் கிறிஸ்துவுக்கு பின் 150 அவர் அந்த உலகத்தினுடைய புகழ வரைபடத்தை அவர் வரைந்தவர். அவர் இந்த நாட்டுக்கு தபரவேன் என்று பேரிட்டிருக்கிறார். அதிலே அவர் மகாவலி கங்கை என்பது அரேபியர்களின் கங்கை என்பதாகவும், அதே போன்று சத்ருயா என்று சொல்லக்கூடிய நதி பாரசீகர்களின் நதி என்பதாகவும், அதே போன்று ஜின் கங்கை என்பது எத்தியோப்பியர்களின் நதி என்பதாகவும் அவர் பேரிட்டிருக்கிறார். அன்றைய காலங்களில் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே கரையோர பகுதியிலே செல்வம் உள்ளவர்களாக, செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக அன்று இஸ்லாமியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதாக அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் எல்லா பகுதிகளிலும் தெரிந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஏராளமான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அறிஞர் சித்திலம்பை கூட அவருடைய முஸ்லிம் நேசன் என்ற அவருடைய அந்த நூலிலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹுதைபியா உடன்படிக்கை இடம்பெற்றதற்கு பின்னால், கிறிஸ்துவுக்கு பின் 624 வஹாப் இப்னு அபி ஹஃப்ஸா என்ற ஒரு சஹாபியை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நாட்டுக்கு இஸ்லாமிய தூதுவை கொடுத்து அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுப்பினார்கள். அவர் இந்த நாட்டிலே வந்து மஸ்ஜிதையும் கட்டினார். அவருடைய தூதை அந்த இஸ்லாமிய அந்த பணியை தெளிவாக அவர் செவ்வன இந்த நாட்டிலே நிறைவேற்றினார் என்ற தகவலையும் ஒரு அரபு நூலின் மூலமாக அவர் அதை முன்வைத்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய வராசு பாரம்பரியங்களை மூல நூல்களின் மூலமாக எங்களுக்கு பார்ப்பதற்கு இந்த நாட்டிலே யாரும் அதை தொகுக்கவில்லை. ஏனென்றால் பௌத்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தீப வம்சத்தின் மூலமாகவும், மகாவம்சத்தின் மூலமாகவும், சூல வம்சத்தின் மூலமாகவும் அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தை, அவர்களுடைய வரலாற்று பூர்வீகத்தை அவர்கள் அறிகிறார்கள். அதே போன்று இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் யாழ்ப்பாண வைபவ மாலை என்ற அவர்களுடைய அந்த நூலின் மூலமாக இந்துக்களுடைய வரலாறுகளை அவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே ஆரம்ப காலம் தொடக்கம் இந்த நாட்டிலே வாழ்ந்தார்கள் என்பதற்கு மூல நூல்களாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த நூல்களும் யாரும் எழுதவில்லை. ஆனால் இங்கு வந்த அரபுலக அறிஞர்கள் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களுடைய இப்னு சாத் அல் மசூதி, சுலைமான் தாஜூரி, அதே போன்று இப்னு பத்தூதா போன்ற இவர்களுடைய நூல்களில் இருந்து இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் ஆரம்ப கால தொடக்கம் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் பக்தாதிலே இருந்து ஹாலிது உன் பக்காயா என்ற ஒரு தூதுவர் இந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அவர் இங்கு வந்து அவர் மஸ்ஜிதையும் கட்டி அவருடைய இஸ்லாமிய தூதுவை அழகாக நிறைவேற்றினார். கடைசியாக ஹிஜ்ரி 317 வந்தவர், 337 அவர் ஒப்பாத்தாக கூடிய நேரம் அங்கு பக்தாதனுடைய ஹலீஃபாவின் மூலமாக இன்னும் ஒரு தூதுவர் இந்த நாட்டிலே அவருடைய சேவையை நிறைவேற்றியதற்காக வேண்டி அவருக்காக ஒரு இரங்கல் உரை ஒரு கல்லிலே அவருடைய தீர் பொதிக்கப்பட்டு அவருடைய ஜனாதா மாளிகா வசையிலே அந்த மீசான் கட்டையாக அது பொருத்தப்பட்டது. அண்மை காலத்தில் அது கிடைக்கப்பட்டது. இவ்வாறு கல் வெட்டுக்களின் மூலமாகவும் அரபு நாணயங்களின் ஊடாகவும் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே பூர்வீகமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு ஏராளமான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கிறது. மேலான கருவான்களே, அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இப்னு ஷஹர்பார் என்ற ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நூலாசிரியர் அஜாயிபுல் ஹிந்த் என்ற அவருடைய நூலிலே அவர் எழுதுகிறார், அன்றைய காலத்தில் இந்த நாட்டு மன்னர்கள் அரபுலகத்திலே நபி வந்திருக்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தவுடனே இங்கிருந்து ஒரு தூது படை மதீனா முனவராவுக்கு அனுப்பப்பட்டு அவர் அங்கு போகக்கூடிய நேரம் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி, ஹலரத் அபூபக்கர் அவர்களும் வஃபாத்தாகி, ஹலரத் உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் இடம்பெற்றது. எனவே அவர்களிடம் சென்று குர்ஆனை எடுத்து வந்து அவர்களுடைய அந்த தூது படை அவ்வாறு வரக்கூடிய நேரம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அக்ரான் என்ற பகுதியிலே அந்த தூதுவர் வஃபாத்தாகிறார். அதுக்கடுத்ததாக மற்றவர்கள் அந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டுக்கு வந்தார்கள் என்ற தகவலையும் இப்னு ஷஹர்பார் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அவருடைய அஜாயிபுல் ஹிந்த் என்று அந்த நூலிலே வர்ணிக்கிறார். மேலான கனவான்களே, அன்பான நேயர்களே, அன்று வாழ்ந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே செல்வம் உள்ளவர்களாக, செல்வாக்கு உள்ளவர்களாக, கண்ணியவாளர்களாக, கௌரவம் உள்ளவர்களாக, மாற்று மதத்துடன் பின்னி பிணைந்தவர்களாக, அதனாடிதான் இந்த நாட்டிலே எங்களுக்கு தனியார் சட்டங்கள், அந்த உள்ளாந்தர்களுடைய, ஆங்கிலேயர்களுடைய, போர்த்துகேசருடைய ஆட்சி காலத்திலும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கென விவாகரத்தினுடைய தலாக்கினுடைய சட்டங்கள், அதே போன்று அனந்தரத்தினுடைய அந்த சட்ட திட்டங்கள், அதே போன்று எங்களுக்கு அந்த ஏராளமான, அதாவது வக்ஃபினுடைய, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுடைய வக்ஃபினுடைய சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கென தனியான சட்டங்களை தொகுத்து தரக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் மாற்று மதத்தவர்களின் மூலமாக அவர்கள் பண்பாடுள்ளவர்களாக, மாற்று மதத்தவருடன் இணைந்து நடக்கக்கூடியவர்களாக, அன்று இந்த நாட்டிலே வாழ்ந்த பெரும்பெரும் ராஜாக்களுடைய, அதாவது நெருக்கத்தை பெற்றவர்களாக, அவருடைய சமையல் அறையிலிருந்து, வைத்தியத்தில் இருந்து, வெளிநாட்டு தூது கொடுக்கக்கூடிய விடயத்திலிருந்து இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் நெருங்கி இந்த நாட்டினுடைய ராஜாக்களுடன் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனாலேதான் அவர்களுடைய அந்த மகா வம்சத்திலும் கிறிஸ்து பின் 4வது நூற்றாண்டிலே அன்று அன்றாதபுரத்தில் இருந்த மன்னவர் அன்றாதபுரத்தினுடைய மேற்கு பகுதியிலே சோனகர்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்த வரலாறும் அவர்களுடைய அந்த மகாவம்சம் என்ற அந்த நூலிலும் காணப்படக்கூடிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் அன்று பின்னி பிணைந்தவர்களாக, இஸ்லாமிய பற்றுள்ளவர்களாக, மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்ததனால்தான் இவ்வாறான கண்ணியங்கள் இந்த நாட்டில் இருந்த இஸ்லாமியர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற அந்த தகவலை நாம் அறிந்து எங்களுடைய வாழ்க்கை இன்று எவ்வாறு இருக்கிறது என்று நாம் ஒரு கணம் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும். இன்று இஸ்லாமிய உணர்வற்றவர்களாக பாவத்துக்கு மேல் பாவம், அனாச்சாரங்களும், தினாவும், குடியும், மேலான சகோதரர்களே, அதை வர்ணிக்க முடியாது. இரவு நேரங்களில் ஆனால் சர்வதேச அந்த மீடியாக்களில் உலா வருவதும், அதிலே எங்களுடைய காலங்கள், எங்களுடைய நேரங்கள் குர்ஆனை ஓதுவதற்கோ, ذکر செய்வதற்கோ, தஹஜ்ஜத் தொழுவதற்கோ, அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் இன்று எங்களுடைய வாலிபர்களிடம், யுவதிகளிடம் மாற்றப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருப்பதுதான். இன்று மாற்று மதத்தவர்கள் இன்று எங்களுக்கு எதிராக இனவாத அந்த வகுப்புவாதவர்களின் மூலமாக பல அச்சுறுத்தல்களும் சவால்களும் வருகிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து எங்களுடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வாறு ஸ்பெயினுடைய அந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் தாரிக் இப்னு ஜியாதின் மூலமாக அங்கு இஸ்லாம் தோன்றியது, 800 வருடம் அங்கு இஸ்லாம் மறுமலர்ச்சியாக முழு உலகத்திற்கும், நாகரிகத்தையும், அறிவுலகத்திலும், எல்லா விடயங்களிலும் முன் உதாரணமாக அந்த நாட்டிலே பெரும்பெரும் துறை சார்ந்தவர்கள் கட்டட துறையிலும், வைத்திய துறையிலும், புவியியலிலும், வானவியலிலும், அனைத்து துறைகளிலும் அன்று துறை சார்ந்தவர்கள் அந்த ஸ்பெயினுடைய நாட்டிலே இஸ்லாமியர்கள் முன்னோடியாக எல்லா துறைகளிலும் இருந்தார்கள். ஆனால் அன்று அந்த இஸ்லாமியர்களுக்கு இடையில் அனாச்சாரங்களும், பாடல்களும், அதே போன்று தினாவும், குடியும் அவர்களுக்கு இடையில் தூண்டக்கூடிய நேரம், இஸ்லாமியர்கள் ஒற்றுமை இழந்தவர்களாக, அவர்களுக்குள் அடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, சுலைமான், மஹ்தி என்ற இரண்டு இஸ்லாமிய தலைவர்களுக்கு இடையில் அந்த ஜாமியா குர்துபாவை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த பிசகுதல் தான் அன்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களுடைய அந்த ஸ்பெயினுடைய நாட்டின் ஆட்சியை நாம் எடுக்க வேண்டும் என்ற அந்த சதித்திட்டத்தை அவர்கள் ஒரு தனி மகாநாடை நடத்தினார்கள் என்று இஸ்லாமிய வரலாறுகளை நாம் படிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். அந்த ஜாமியா குர்துபா என்ற அந்த மஸ்ஜித் அன்றைய காலத்திலே உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் 2.5 நூற்றாண்டுகள் செலவழிக்கப்பட்டு மிக துறை சார்ந்த கட்டட துறையிலே மிக நுட்பமான முறையில் அந்த ஜாமியா, அந்த குர்துபா என்ற அந்த கட்டடம் கட்டப்பட்டது. அதுக்கு தண்ணீருடைய வசதியும் இருக்கவில்லை. ஜபலுல் அரூஸ் என்ற அந்த மலையடி வாரத்திலிருந்து பெரிய கால்வாய் தோண்டப்பட்டு தண்ணீருடைய ஏற்பாடு செய்யப்பட்டது. 4700 வெள்ளி விளக்குகள் அந்த ஜாமியா குர்துபாவிலே, 1400 தூண்கள் கொண்ட குர்ஆனுடைய வசனங்கள் எல்லா இடங்களிலும் பொதிக்கப்பட்டு அது ஒரு பல்கலைக்கழகமாக, அறிவு துறையிலும் அவர் முன்னோடியாக மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்களும் அந்த பல்கலைக்கழகத்திலே வந்து அவர்கள் அறிவை பெறக்கூடிய ஒரு இடமாக ஜாமியா குர்துபா விளங்கியது. உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் 24 மணி நேரமும் குர்ஆன் ஓதக்கூடிய குர்ஆனை சுமந்த ஹஃபால்கள் இரவு பகலாக குர்ஆன் ஓதக்கூடிய அந்த காட்சி இருந்தது. ஆனால் இஸ்லாமிய உலகத்திலே அன்று வாழ்ந்த அவர்களுக்கிடையில் குட்டி ஆட்சிகளாக சித்தரசுகள் தோன்ற ஆரம்பித்தது. அடிமைகள் ஊடாக பாவங்களும் அதாவது ஜினாவும் விபச்சாரங்களும் அதை கொண்டு அனாச்சாரங்களும் குடியும் தோன்ற ஆரம்பித்தது. ஒற்றுமை இழந்தார்கள். அந்த நாட்டிலே இஸ்லாம் எவ்வாறு கலட்டப்பட்டது, இஸ்லாமியர்கள் எவ்வாறு சித்திரவதை கொடுக்கப்பட்டார்கள். ஜும்மாவுடைய தினத்திலே எந்த இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய சீருடை அணிந்தவர்களாக அவர்களுடைய மசிதிக்கு போக முடியாது. மாற்றமாக கிறிஸ்தவர்களுடைய ஆடை அணிந்து கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். வாலிபர்கள் அவர்களை சிறையிலே அடைத்து நெருப்பு மூட்டப்பட்டு இஸ்லாத்தை விடுமாறு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். பெண் இஸ்லாமிய குமரிகளை பிடித்து அவர்களுடைய மார்பகங்களை இரும்பு சீப்பின் மூலமாக அங்கே கலட்ட ஆரம்பித்தார்கள். விருத்தாப்பியம் செய்த ஹசனா செய்த சிறார்களை கொள்ளக்கூடியவர்களாக அன்று அன்று நடந்த அனாச்சாரங்கள். அது மாத்திரமல்ல, இரவு நேரங்களிலே யார் குளிக்கிறார்களோ, ஏன் இஸ்லாமியர்கள் சஹஜத்துடைய நேரத்திலே குளிப்பார்கள், யார் குளிக்கிறார்களோ அவர்களை கொல்ல வேண்டும் என்று அந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் திட்டமிட்டு அந்த நாட்டிலே அவர்கள் செய்த சரிகள், அவர்கள் செய்த அந்த அழிவு நாசகரங்கள் இன்றும் இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் அதை எங்களுக்கு முன்வைக்கிறார்கள் என்றால் அது 100 வருடம் இஸ்லாமிய ஆட்சி இடம்பெற்ற அந்த இடத்திலிருந்து கடைசியாக அந்த ஜாமியா குர்துபா கூட இன்று அது எங்களுடைய கரத்திலிருந்து ஆட்சியை பிறந்தது. 2500 மேற்பட்ட மசிதிகள் ஸ்பெயினுடைய அந்த சிட்டில மாத்திரம் இருந்தது. ஆனால் கடைசியாக ஒரு மசிது கூட இஸ்லாமியருடைய கரங்களில் இல்லாமல் அது பறிக்கப்பட்டது. கடைசியாக அந்த ஜாமியா குர்துபாவுக்கு ஜாமியா காத்திராதி அன்று கிறிஸ்தவ தேவாலயம் என்று முழு உலகுக்கும் இன்று அதை ஒரு மியூசியமாக அதை ஒரு பார்வை இடமாக இன்று அதை அவர்கள் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கூட அங்கு செல்லக்கூடியவர்களுக்கு தொப்பி அணிந்தவர்களாக அதை பார்க்க முடியாத ஒரு அவலநிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதெல்லாம் பாடமாக, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை நாம் அறிந்து எங்களுடைய நிலைமைகளை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இதே நிலைமைகள் தான் எங்களுக்கு ஏற்படும். ஏராளமான வரலாறுகள் எங்களுக்கு பாடமாக, ஒரு ஒரு அழகான ஒரு முன்மாதிரியாக எங்களுடைய சிந்தனைகளை எங்களுடைய தொடர்புகளை ரப்புடன் தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இல்லை என்றால் எங்களுடைய யுவதிகளும் எங்களுடைய வாலிபர்களும் இன்று அவர்களுடைய இரவு நேரங்களிலே அவர்கள் கழிக்கக்கூடிய அந்த ஆபாச காட்சிகளும் அந்த செக்ஸும் குர்ஆன் ஓதப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய திக்ரு அந்த வீடுகளிலே அது ஒழிக்கக்கூடிய அந்த வீடுகளில் இன்று இரவு நேரங்கள் எவ்வாறு கழிக்கப்படுகிறது என்பதை பார்த்தால் மேலான சகோதரர்களே, அன்பான நேயர்களே, ஒவ்வொருவர்களும் கண்ணீர் வடிக்கக்கூடிய பரிதாபகரமான இஸ்லாமிய உணர்வுகளை இழந்த ஒரு சமூகமாக இன்று நாம் நிற்குகின்றோம். அதனாலதான் இன்று நாலா பக்கங்களும் இன்று எங்களுக்கு அச்சுறுத்தல்களும் இடம்பெறுகிறது. அன்று இஸ்லாமிய உலகத்திலே அந்த கிறிஸ்தவ உலகம் முழு இஸ்லாமிய உலகுக்கு எதிராக அந்த சிலுவை யுத்தங்கள் 200 வருடங்கள் அவர்கள் தொடர்ந்தார்கள், அந்த புதுசை பிடித்தார்கள் என்ற வரலாறை நாம் படித்திருக்கின்றோம், விளங்கியிருக்கின்றோம். ஏன் அன்று அந்த பெரிய இஸ்லாமிய உலகமே அந்த கிறிஸ்தவ உலகுக்கு முன்னால் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்றால் அன்றும் இதே நிலைதான். அவர்கள் தினா ஆடலுக்கு மேல் ஆடல், பாடலுக்கு மேல் பாடல், அனாச்சாரங்கள், அநீதிகள், தங்களுக்குள் ஒற்றுமை இல்லை. அன்று பெரும் அந்த இஸ்லாமிய உலகத்திலே அரைவாசி உண்மை உலகத்திலும் அரைவாசிக்கு மேற்பட்ட நாடுகள் இஸ்லாமிய உலகமாக இருந்தது. ஆனால் இறுதியில் அன்று இஸ்லாமியர்கள் தோற்கடிக்கப்பட்டு அந்த பைத்துல் குதுசுக்குள் அந்த சிலுவை யுத்தத்திலே ஈடுபட்டு அந்த கிறிஸ்தவர்கள் சென்று செய்த அநியாயங்கள் அது இன்றும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. அன்று அந்த குதுசுக்குள்ளே இருந்த பாத்திமிகளுடைய ஆட்சிதான் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அன்று அவர்கள் சென்று அந்த பைத்துல் முக்கத்தசுக்குள் இருந்த இஸ்லாமியர்களை எவ்வாறு வெட்டினார்கள், எவ்வாறு அவர்களுடைய உயிர்கள் போக்கப்பட்டது என்பது இன்றும் எங்களுக்கு அழகான ஒரு பாடமாக இருக்கிறது. கற்பனை தாய்மார்களை அவர்களுடைய கற்பங்கள் உடைக்கப்பட்டு அவர்களை சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, சிறார்கள், வயோதிகர்கள், வாலிபர்கள் அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக பைத்துல் முக்கத்தஸிலே 100,000 மேற்பட்டவர்கள் அன்று கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய வரலாற்று ஆசிரியர்களே குறிப்பிடுகிறார்கள், அன்று அந்த சிறுவை யுத்தத்திலே எங்களுடைய அந்த கிறிஸ்தவர்கள் ஒரு அநாகரிகமாக அவர்கள் ஒரு விரையாட்டம் அன்று இஸ்லாமிய அந்த மக்களுடன் அவர்கள் அன்று நடந்து கொண்டார்கள் என்ற தகவலை குறிப்பிடக்கூடிய நேரம் அந்த பைத்துல் முக்கத்தத்திற்குள், அதாவது ஒரு மனிதருடைய முழங்கால் வரைக்கும் ரத்தம் ஓடியது, அதிலே அவர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய அந்த குதிரைகள் அதிலே வலிக்கு விழுந்தது என்ற தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது என்றால், அன்று இஸ்லாமிய உலகத்திற்கு ஏற்பட்ட இவ்வளவு அழிவு சேதங்கள், இவ்வளவு மிகப்பெரிய அந்த அநியாயங்கள் ஏன் இடம்பெற்றது? இஸ்லாமிய உணர்வை இழந்தவர்களாக, பாவத்துக்கு மேல் பாவத்துடன் பின்னி பிணைந்தவர்களாக அன்று காணப்பட்டார்கள். அதே போன்றொரு பேரழிவுதான் மங்கோலியர்களின் மூலமாக, தாத்தாரியர்களின் மூலமாக அன்று இஸ்லாமிய உலகுக்கு எதிராக ஒரு பூர்வீகம் இல்லாத நாகரிகமற்ற சைனாவுடைய அந்த பாலைவனத்திலே ஜூபி என்ற அந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நதிக்கரை ஓரத்திலே வாழ்ந்த அந்த மங்கோலியர்களின் மூலமாக, தாத்தாரிகள் மூலமாக முழு இஸ்லாமிய உலகுக்கு எதிராக அவர்களுடைய அந்த அழிவு நாசகரங்களும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. அவர்களுடைய தலைவர் அந்த ஜெங்கிஸ் கான் என்று சொல்லக்கூடிய அவருடைய உண்மையான பேரே தீமுஜி என்பதுதான் அவனுடைய பெயராக இருந்தது. எந்த நாகரிகமும் எந்த வரலாற்று பின்னணியும் இல்லாத பாலைவனத்திலே நதிக்கரை ஓரத்திலே வாழ்ந்த அவர்கள் இஸ்லாமிய உலகுக்கு எதிராக அன்று பெரும் ஆட்சியாளர்கள் குவாரசிமியாக்களுடைய அந்த ஆட்சி ரஷ்யாவிலும் அதேபோன்று பாரசீகத்திலும் ஈரானிலும் பாகிஸ்தானிலும் துருக்குஸ்தான் போன்ற பெரும்பெரும் என்று இருக்கக்கூடிய புகாரா சமர்கண்ட் அதேபோன்று ரை அதேபோன்று மரபு போன்ற பெரும்பெரும் நாடுகளுக்கு அங்கே இஸ்லாமிய முகமது பின் குவாரிசிம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். மிசருடைய பகுதிகளிலே அய்யூபிகளுடைய ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இந்தியாவிலே ரவுரிகளுடைய ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. துருக்கியிலே சல்ஜூக்குகளுடைய ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இவ்வாறு அன்றைய உலகத்திலே அரைவாசிக்கு மேற்பட்ட அந்த ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தது. ஆனால் அங்கு வெறுமனே பேரளவில் தான் இஸ்லாமிய உலகம் அன்று இருந்தது. அன்று பகதாதிலே இருந்து மொத்தத்தின் மில்லா என்று அப்பாசியாக்களுடைய 36வது கலீஃபாவும் வெறுமனே ஒரு பேருள்ளவராக இருந்தார். ஆனால் உண்மையான கலீஃபாவாக இருக்கவில்லை. அன்று அந்த தாத்தாரியர்கள் மங்கோலியர்கள் இஸ்லாமிய உலகுக்கு எதிராக அவர்கள் மேற்கொண்ட அந்த அழிவு நாசகரங்கள் இன்றும் அது வரலாற்றிலே தெளிவாக அதை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அழிவுகளை கேட்கக்கூடியவர்கள் இது ஒரு கதையா கற்பனையா என்று நாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய அந்த வரலாறு மிக மோசமாக இடம்பெற்றிருக்கிறது என்ற தகவலையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்று என்ன இருந்தது? இஸ்லாமிய உலகத்திலே வெறுமனே பாவங்கள், மலிவு, அதாவது பாவங்கள் நிறைய அன்று காணப்பட்டது. இன்று இருக்கக்கூடிய அமெரிக்காவை விட ஒரு மோசகரமான நிலையிலே இஸ்லாமிய உலகம் அன்று அவர்களுக்கு இடையிலே, அந்த ஆட்சியாளர்களுக்கு இடையில், பொதுமக்களுக்கு இடையில், சமூக அதாவது அந்த சமூகத்தினுடைய சமூகத்தை ஒன்றிணைத்து சமூகத்தினுடைய எழுச்சிக்காக, சமூகத்தினுடைய முன்னேற்றக்காக சமூகத்தை அழகான முறையில் கட்டி எழுப்பக்கூடிய உணர்வில்லாதவர்களாக, சுயநலவாதிகளாக, பாவத்துக்கு மேல் பாவத்திலே ஈடுபட்டார்கள். அன்று அந்த தாத்தார்கள், அந்த மங்கோலியர்கள் அவர்களின் மூலமாக ஏற்பட்ட அந்த அழிவு நாசகரங்களை அல்லாமா இப்னு அத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக தெளிவாக அவர்களுடைய நூலிலே எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அன்று இருந்த புகாரா இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த புகாராவுடைய பகுதி இஸ்லாமிய உலகத்திலே மிக செழிப்பான, மிக அழகான, ரொம்ப வளமுள்ள ஒரு ஊராக இருந்தது. ஆனால் முகமது பின் குவாரிசிம் என்று சொல்லக்கூடிய மன்னரே இஸ்லாமிய நாடுகளை விட்டு அவர் விரண்டோடி அவருடைய பரம்பரை, அவருடைய குடும்பம், அவருடைய கஜானா, அவருடைய ஆட்சி என்று அவருடைய தலைநகரத்தை பிடித்துக் கொண்டிருந்தார். புகாராவிலே தாத்தாரிகளுடைய படை வந்தது. அந்த நேரத்திலே ஜெங்கிஸ் கானுடைய தலைமையில் வந்த நேரம் அன்று புகாராவுக்கு இருந்து இஸ்லாமிய உலகம் பாவத்திலே இருந்தார்கள். உலமாக்கள் ஒரு பக்கமாக இருந்தார்கள். அந்த நேரம் தாத்தாரியர்கள் முற்றுகையிட்ட நேரம் புகாராவுக்குள் இரண்டு பிரிவினர்கள் ஒரு கூட்டம் சொன்னார்கள், இந்த தாத்தாரியர்களுடன் நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முன் வந்தார்கள். ஆனால் அதிகமான பொதுமக்கள் சொன்னார்கள், இவர்கள் ஈசல்களை போன்று லட்சக்கணக்கில் இவருடைய படையெடுப்பு ரொம்ப வேகமாக இவர்கள் நின்று பிடிக்க முடியாது, நாம் சரணம் அடைந்து விட்டால் எங்களுக்குள்ள உரிமைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று இரண்டு பிரிவினர்களாக பிரிந்து, ஒரு பிரிவினர்கள் உலமாக்கள் வீர தீரம் உள்ளவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள் புகாராவுடைய பெரிய கோட்டைக்குள் யுத்தத்திற்காக தயாராகி சென்றார்கள். அடுத்தவர்கள் ஊருக்குள் இருந்தார்கள். அந்த புகாராவை சுற்றி பலத்த கோட்டை இருந்தது. தாத்தாரிகளுக்கு அங்கிருந்த மக்கள் இஸ்லாமியர்கள் சுரந்து விட்டார்கள். வந்தவுடனே அவர்களை வரவேற்று உங்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் அனைவர்களுக்கும் நாம் பாதுகாப்பு தருகிறோம் என்று ஜெங்கிஸ்தான் கூறிவிட்டு, எங்களை அடிப்பதற்காக, எங்களை நாசப்படுத்துவதற்காக, எங்களிடம் யுத்தம் செய்வதற்காக இந்த கோட்டைக்குள் நுழைந்திருக்க கூடியவர்களை கொள்வதற்கு நீங்கள் தான் உதவியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்களை வைத்து அந்த கோட்டைக்குள் நிரம்பி காணப்பட்டு பெரும்பெரும் உலமாக்கள் ஃபகஹாக்கள் முஹதீஸீங்கள் குர்ராக்கள் அனைவர்களும் அந்த கோட்டைக்குள் இருந்தார்கள். 10 நாட்களாக முற்றுகையிடப்பட்டு கடைசியாக அந்த கோட்டை உடைக்கப்பட்டு அதுக்குள் இருந்து அனைவர்களும் ஒருவர் விடாது அனைவர்களையும் அங்கிருந்த ஒட்டுமொத்தமாக கழுத்து வெட்டப்பட்டு அங்கிருந்த உலமாக்கள் அனைவர்களும் கொல்லப்பட்டதற்கு பின்னால் அந்த புகாராவில் மீதமாக இருந்த அந்த இஸ்லாமியர்கள் அனைவர்களும் பெண்களை கற்பழிக்க ஆரம்பித்தார்கள். தந்தைக்கு முன்னால் மனைவிக்கு முன்னால் கற்பழிக்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, சிறார்கள் தாய்மார்கள் வயோதிகர்கள் அனைவர்களையும் கழுத்தை வெட்டி அந்த புகாராவிலே அனைவர்களையும் ஒருவர் விடாது அங்கு கொல்லப்பட்டு தனவந்தர்களுடைய செல்வந்தர்களுடைய அந்த அவர்களுடைய பொக்கிஷங்கள் அவர்களுடைய பொருட்கள் அங்கு சூறையாடப்பட்டு கடைசியாக அவர்கள் அந்த நாட்டிலே சில இஸ்லாமியர்களை சிறைபிடித்து பெண்களை சிறைபிடித்தார்கள். அதே போன்று ஆண்களை சிறைபிடித்து விட்டு அங்கிருந்து அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம் புகாராவில் இருந்து பெரும்பெரும் ஜாமியாக்கள் மாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாடம் நடத்தின அந்த ஜாமியாக்கள் அந்த மஸ்ஜிதுகள் அந்த மதரசாக்கள் அந்த மர்க்கசுகள் தீனுடைய கேந்திர தலங்கள் அனைத்தும் நெருப்பூட்டப்பட்டு அது நெருப்பாக இருந்து கடைசியாக சமர்கந்துக்கு சென்று அங்கும் போரிட ஆரம்பித்தார்கள். சமர்கந்தில் இருந்தும் 70,000 இஸ்லாமியர்கள் இவர்களை எதிர்க்கலாம் என்று வந்தார்கள். அனைவர்களும் ஒருவர் விடாது அவர்கள் கொண்டார்கள். அதே போன்று புகாராவில் இடம்பெற்ற அதே நிகழ்வுதான் அந்த சமர்கந்திலேயும் இடம்பெற்றது. கடைசியாக மர்வ் என்பது அன்றைய கிழக்காசிய நாடுகளிலே ரொம்ப செல்வ செழிப்புள்ள பெரும்பெரும் துறை சார்ந்தவர்கள் தொழில்நுட்ப கலையிலே முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாக அன்று மர்வு இருந்தது. அந்த மர்வுக்கு சென்றார்கள். மர்விலே இருந்து 200,000 இஸ்லாமியர்கள் தாத்தாரிகளும் யுத்தம் செய்வதற்காக வந்தார்கள். ஆனால் அனைவர்களும் 200,000 இஸ்லாமியர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கடைசியாக அந்த மர்வனுடைய கவர்னருக்கு ஒரு ஜெங்கிஸ்கானுடைய ஒரு மகனுடைய தலைமையில் தான் அந்த நாட்டுக்கு சென்றிருந்தார்கள், அந்த பகுதிக்கு சென்றிருந்தார்கள். அவன் அங்கே ஒரு தூதை அனுப்பினான், நீங்கள் என்னிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டால் அது ஒரே நேரத்தில் முடித்துக் கொள்ளலாம் என்று அவன் சொல்லக்கூடிய நேரம் அவனுடைய பேச்சை ஏமாந்து அந்த மருவனுடைய கவர்னர் வருகிறார். அவருடைய அவரை அழகாக அவரை வரவேற்று அவருக்கு அழகான அதாவது நல்ல முறையில் சம்பாஷணம் செய்ததற்கு பின்னால் பேசியதற்கு பின்னால் உங்களுடைய ஊருடைய முக்கியஸ்தர்கள் உலமாக்கள் தீர்க்கதரிசிகள் அதே போன்று நல்ல உங்களுடைய மந்திரிமார்கள் அனைவர்களும் அறையுங்கள் என்று சொல்லப்பட்டது. அதே போன்று அழைக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த மர்பிலே இருந்து தனவந்தர்களுடைய கோடீஸ்வரர்களுடைய அந்த லிஸ்டையும் கேட்டான், அதுவும் எழுதி கொடுக்கப்பட்டது. அந்த மர்பிலே இருந்து தொழில்நுட்ப கலை சார்ந்து பெரும் பேரறிஞர்கள் பெரும் பெரும்பெரும் துறை சார்ந்தவர்கள் அந்த ஊரில் இருந்தார்கள். அவருடைய பெயர் பட்டியலும் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் அங்கிருக்கக்கூடிய மறுபடி இருக்கக்கூடிய அனைவர்களையும் ஒட்டுமொத்தமாக ஒரே மைதானிலே ஒன்று சேர்க்கப்பட்டதற்கு பின்னால் அந்த ஜெங்கிஸ்கான் அவன் வரக்கூடிய நேரம் ஒரு சங்கத்திலான ஒரு புட்டுவம் போடப்பட்டது. அதிலே உட்கார்ந்து ஒரு கட்டளை கொடுத்தான். அந்த மருவனுடைய கவர்னரை கழுத்தை விட்டுமாறி முக்கியஸ்தர்கள் உலமாக்கள் தீர்க்கதரிசிகள் மந்திரிமார்கள் அனைவருடைய கழுத்தும் அங்கு பொதுமக்களுக்கு முன்னால் கழுத்து விட்டப்பட்டதே. பொதுமக்கள் அழ ஆரம்பித்தார்கள், கதற ஆரம்பித்தார்கள், தேமி தேமி அழுதார்கள். அதற்கு பின்னால் அந்த ஜெங்கிஸ்கான் அதாவது அவனுடைய மகன் என்ன செய்தான், அங்கிருந்த துறை சார்ந்து தொழில்நுட்ப கலையில் பேர் போன அறிவாளிகளை தனது நாட்டுக்கு அந்த சைனாவுக்கு மங்கோலியாவுக்கு அவர்களை அனுப்பப்பட்டார்கள். அடிமைகளாக அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். பிறகு அவர்கள் அனைவர்களையும் அந்த பொதுமக்களையும் கொல்லுமாறு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டதே. அல்லாமா இப்னு அசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதே பகுதியில வாழ்ந்தவர்கள். அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த நேரடியான காட்சிகளை கண்டவரே சொல்லுகிறார், இவர்கள் இந்த கட்டளை இட்டதுதான் தாமரம். ஒரு பகுதிக்கு சென்று 40 தாய்மார்கள் அவர்கள் அனைவர்களையும் கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டதற்கு பின்னால் 40 சிறார்கள் அந்த இடத்திலே பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் கதறிக்கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் அதாவது சின்கும் விழா குழு இதயமில்லாத மனிதர்கள். அந்த குழந்தைகளை கூட அவர்கள் ஈவிருக்கம் காட்டவில்லை, இரக்கம் காட்டவில்லை, மனித நேயம் இருக்கவில்லை. அந்த குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பின்னால் அங்கே கற்பழிக்கப்பட்டார்கள். அங்கிருக்கக்கூடிய தனவந்தர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் அந்த நாட்டிலே அந்த பகுதியில் இருந்த சஞ்சர் என்ற ஒரு மன்னர் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய கபரும் தோண்டப்பட்டது. ஏதாவது ஹசானாக்கள் ஒழித்து வைக்கப்பட்டிருக்குமா என்பதை எடுப்பதற்காக அங்கு தோண்டப்பட்ட வரலாறையும் எழுதுகிறார்கள். அந்த மறுவிலே 4 நாட்களாக இந்த யுத்தம் இடம்பெற்று அனைவர்களும் கொல்லப்படுகிறார்கள். ஜெங்கிஸ் கானுடைய மகனுடைய கணக்கெடுப்பின் பிரகாரம் 7 லட்சம் மக்கள் மறுவிலே அந்த ஒரே ஒரு நாள்ல கொல்லப்பட்ட வரலாறும் எங்களுக்கு பாடமாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, ஏராளமான வரலாறுகள் பல மாதங்களாக பேச முடியும். அன்று இஸ்லாமிய உலகிற்கு எதிராக ஒவ்வொரு நாடு நாடாக அன்று அவர்கள் பிடித்துக் கொண்டு அவர்கள் சென்றார்கள். ஆனால் இஸ்லாம் அன்று பேரளவிலே இருந்தது. அன்று முழு உலகத்தினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த பகதாதுக்கும் இந்த சாத்தாரியர்களுடைய ஹொராகுஹான் என்று சொல்லக்கூடிய அவனுடைய தலைமையிலே அங்கு சென்று அன்று அந்த கலீஃபாவாக இருந்த மொஹத்தசிம் பில்லா என்ற கலீஃபா பேரளவில் தான் இருந்தார். அவருடைய ஆலோசகராக இருந்த முஹையிதீன் அல்கமி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷியா தான் அவருடைய ஆலோசகராக இருந்தார். கடைசியாக இந்த ஹுலாக்குஹானும் அங்கு சென்று அவனுடைய படையை எடுத்து சென்று அங்கும் அங்கே இஸ்லாமியர்களை அங்கே கொல்ல ஆரம்பித்தான். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிலாபத்தை முழுமையாக அவன் அதை பிடிக்க ஆரம்பித்தான். அன்று அந்த மன்னருடைய நிலைமை எவ்வாறு இருந்தது? 2500 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருந்து இந்த படையெடுப்பு வருகிறது. மன்னர் பாவத்திலேயும் அவருடைய இன்பத்திலும் அவருடைய ராஜ தர்பாரில் இருந்து அவருடைய அடிமைகளுடன் பாடல் காட்சிகளை கேட்கக்கூடியவராகத்தான் அந்த கலீஃபா இருந்தார். இந்த அளவுக்கு இமாம்கள் எழுதுகிறார்கள் என்றால் இந்த ஹுலாகுஹானுடைய படை வந்த நேரம் அங்கு அவர் அந்த மன்னர் அவருடைய அடிமை அரபா என்ற அடிமை ஆடிக்கொண்டிருந்தால் இவர்கள் அந்த மன்னருடைய அந்த கோட்டைக்கு அம்பறியக்கூடிய நேரம் அந்த அம்பு எய்யப்பட்டு அவருக்கு முன்னாலே அவருடைய அடிமை அந்த பாடல் படிக்கக்கூடிய அடிமை வஃபாத்தாகி விடுகிறாள். அந்த நேரம் மன்னர் சொல்லுகிறார், தனது அவருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஜன்னல்களை மூடிக்கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார். பொதுமக்களுக்கு என்ன நடந்தது, பொதுமக்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை கூட உணராதவராக இருந்தார். கடைசியாக அந்த மன்னரும் அவருக்கும் சித்திரவதை கொடுக்கப்பட்டு காலால் உதைத்து அவருடைய 3 மகன் அஹமது என்பவர், அப்துல் ரஹ்மான் என்பவர், முபாரக் என்பவர், அவருடைய சகோதரிகள் மரியம், பாத்திமா, கதீஜா போன்றவர்கள், அவருடைய விசேடமான அவருடைய படை காவலர்கள் அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக 10 லட்சம் மக்கள் அங்கு கொல்லப்பட்ட வரலாறும் எங்களுக்கு சான்றாக இருக்கிறது என்றால் மேலான சகோதரர்களே, எனவே நாம் அனைவர்களும் இவ்வாறான இந்த நிகழ்வுகள் எங்களது இஸ்லாமிய உலகத்துக்கு ஏன் இடம்பெற்றது என்பதை நாம் விளங்கி எமது நாட்டுக்கும் இவ்வாறான நிகழ்வுகள் வராமல் நாம் தக்வா உள்ளவர்களாக, இறையற்றும் உள்ளவர்களாக, ரப்பானியத்தான தொடர்புள்ளவர்களாக அல்லாஹிடத்திலே நோன்பு பிடித்து எங்களுடைய இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தல்கள் இந்த சவால்களுக்கு ஒரே ஒரு மருந்து அதுவாகத்தான் இருக்கிறது. வாலிபர்களும் யுவதிகளும் வீடுகளிலே ஈமானை கொண்டு அமலை கொண்டு ஹயாத்தாக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அன்று அந்த சாத்தாரியர்களுடைய படைக்கு முன்னால் நடுங்க வைத்த சில கிராமங்களும் இருந்தது. ஈமானுடன், தக்வாவுடன், மஸ்ஜிதுடன், அல்லாஹுடைய தொடர்புடன் ஷம்சுத்தீன் துகுரை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊருடைய ஒரு கிராமத்தினுடைய மன்னர் தக்வாவோடு மக்களை அரவணைத்து மஸ்ஜிதுடன் இருந்தார்கள். அவர்களை கண்டு அந்த சாத்தாரி அல்லாஹ்வுடைய படை அவர்கள் அஞ்சி அவர்கள் வாபஸ் பண்ணின வரலாறு சான்றாக இருக்கிறது. எனவே என்றும் ஒற்றுமையுடன் ஒருமைப்பாட்டுடனும் தக்குவாவுடனும் தௌபாவுடன் வாழக்கூடிய நேரம் அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பை தருவான். எனவே அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாம் பாவிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ், இஸ்லாமிய உணர்வுகளை இழந்தவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த நாட்டை பாதுகாத்து நிரம்பே யா அல்லாஹ்வுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறக்கின நாடாக இருக்கிறது யா அல்லாஹ். எங்களது முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக ஏராளமான பௌதிக வளங்களையும் விருமியங்களையும் எங்களுக்காக யா அல்லாஹ் அவர்கள் வாழ்ந்து எங்களுடைய கையில ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபர்களை நீ பிரகாசமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே சுதந்திரமாக எங்களுடைய அமல்களை செய்வதற்குள்ள சூழலை நீ உருவாக்கி விடுவாயாக. தைரியமாக நடமாடக்கூடிய அமைதியான சூழலை ஏற்படுத்தி விடுவாயாக. மாற்று மதத்தவர்களுடன் சேர்ந்து இணக்கப்பாட்டுடன் யா அல்லாஹ் அவர்களுடன் நல்ல பண்பாடு நடக்கக்கூடிய நல்ல குணங்களை எங்களுடைய இஸ்லாமியுடைய உள்ளங்களில் போட்டுவிடு யா அல்லாஹ். எங்களுடைய வியாபாரங்களில், எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில், எங்களுடைய அண்டை வீட்டுக்காரராக இருக்கக்கூடியவுடன் அவருடைய யா அல்லாஹ் ஹக்குகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி விடுவாயாக. எங்கள் அனைவர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக. நல்லவர்களாக சமூக பற்றுள்ளவர்களாக வாழ்ந்து யா அல்லாஹ் எங்களை எங்களுடைய நல்ல மௌத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக. இந்த நாட்டிலே சுபீட்சத்தை தந்து விடுவாயாக. எங்களுடைய தனியார் சட்டங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக யா அல்லாஹ். நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய நட்பாக்கியத்தை எங்கள் அனைவரும் தந்து விடுவாயாக. வாஹிர தாவானின்.